நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜூலை மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசியில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் ஈராக் போரில் பிரிட்டனின் ஈடுபாடு குறித்து நடத்தப்பட்ட சில்காட் விசாரணை அறிக்கையின் முடிவுகள்.
We have concluded that the UK chose to join the invasion.
மற்றும் அது தொடர்பாக டோனி பிளேயரின் கருத்து.
And now, as we look back on it, 30 years later,
மற்றும் தமிழக இலங்கை செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவகுமார் மற்றும் பிரமிளா கிருஷ்ணன்.
நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த பிரிட்டன் ஈராக் போரில் ஈடுபட்டது தொடர்பாக ஆராய நியமிக்கப்பட்ட சில்காட் குழு அறிக்கையை வெளியிட்ட விசாரணை குழுவின் தலைவர் சர் ஜான் சில்காட், ஈராக் தொடர்பான பிரிட்டிஷ் கொள்கை குறைபாடுடைய உளவு தகவல்களை அடிப்படையாக கொண்டிருந்தது. ஈராக் குறித்த கணிப்பீடுகள் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் அவ்வாறு செய்யப்படவில்லை என்று தெளிவாகிறது என்று கூறினார். ஈராக் பிரிட்டிஷ் நலன்களுக்கு ஒரு உடனடி அச்சுறுத்தலாக விளங்கவில்லை என்றும், ஈராக் வைத்திருந்ததாக கருதப்பட்ட பேரழிவை உண்டாக்கும் ஆயுதங்கள் தோற்றுவித்த ஆபத்து பற்றிய மதிப்பீடுகள் நியாயமற்ற ஒரு நிச்சயமற்ற தன்மையை முன்வைக்கப்பட்டன என்று சில்காட் கூறினார்.
The government's preparations failed to take account.
படையெடுப்பின் விளைவுகள் குறித்து மதிப்பிடப்பட்டன என்றும், படையெடுப்பிற்கு பின்னர் ஏற்படக்கூடிய நிலையை எதிர்கொள்ள தேவையான ஆயுதங்கள் மிகவும் போதாத அளவு மோசமாக இருந்தன என்றும் கூறினார்.
ஈராக் போரில் பிரிட்டன் ஈடுபட்டதன் விளைவுகளை பற்றி பேசும்போது படையெடுப்புக்கு பிறகான திட்டங்கள் மற்றும் தயாரிப்புகள் முழுமையாக இல்லை என்று சர் ஜான் தெரிவித்தார். டோனி பிளேர் பிரிட்டனின் கூட்டாளியான அமெரிக்காவுடன் தோளோடு தோல் நிற்கத்தான் ஈராக்கில் போருக்கு சென்றார். ஆனால் அமெரிக்காவின் திட்டங்கள் பற்றி அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷிடம் அவர் கேட்டு தெளிவு பெறவில்லை என்று அறிக்கையை வெளியிட்ட சர் ஜான் சில்காட் தெரிவித்துள்ளார்.
பிரிட்டன் ஈராக் போரில் ஈடுபட்டது தொடர்பாக ஆராய நியமிக்கப்பட்ட சில்காட் குழு அறிக்கை குறித்து தனது கருத்தை வெளியிட்ட முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேர், எந்த ஒரு விதிவிலக்கு அல்லது சாக்கு போக்கோ இல்லாமல் தான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாக கூறியிருக்கிறார். சில்காட் அறிக்கை எந்த பொய்களும் இல்லை என்றும், ஆதாரங்களை போலியாக்கவில்லை என்றும், நாடாளுமன்றம் தவறாக வழிநடத்தப்படவில்லை என்றும் காண்பிக்கிறது என்று பிளேர் தெரிவித்தார்.
கடந்த 2013ஆம் ஆண்டில் தனது காதலி ரீவாவை கொலை செய்த தென்னாப்பிரிக்க ஒலிம்பிக் தடகள வீரர் ஆஸ்கர் பிஸ்டோரியஸுக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தண்டனை விதிக்கப்பட்ட ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் உடனடியாக சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அரசு மற்றும் பிஸ்டோரியஸ் ஆகிய இருதரப்பும் மேல்முறையீடு செய்யலாம். இந்த வழக்கினை விசாரித்து வந்த நீதிபதி மசிபா, புனர்வாழ்வு மற்றும் குற்றத்துக்கான வருத்தம் தெரிவித்தல் ஆகிய தனிமைப்படுத்தும் சூழல்கள் கொலை குற்றத்துக்கு பரிந்துரைக்கப்பட்ட 15 ஆண்டுகள் என்ற நிலையிலிருந்து மாறி குறைந்த தண்டனை வழங்க காரணமாக அமைந்ததாக குறிப்பிட்டார்.
மனித உரிமைகள் வழக்கறிஞர் உள்பட 3 நபர்கள் சிறை வைக்கப்பட்ட காவல் நிலையத்தை கென்யாவில் 100,000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். இந்த 3 நபர்களும் பின்னர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தரங்கத்தில் முதலில் பன்னாட்டு கண்ணோட்டம். ஈராக் போரில் பிரிட்டனின் ஈடுபாடு குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட சில்காட் விசாரணை அறிக்கையின் முடிவுகள் குறித்து ஏற்கனவே செய்தி அறிக்கையில் கேட்டோம். அந்த அறிக்கை தொடர்பாக கூடுதல் தகவல்களை தொகுத்து தருகிறார் லண்டனிலிருந்து ஜெகதீசன்.
7 ஆண்டுகளின் இறுதியில் உண்மையின் தரிசனம்.
மிலிட்டரி ஆக்ஷன் இன் ஈராக்.
ஈராக்கில் ராணுவ நடவடிக்கை பின்னொரு சமயம் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் 2003ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சதாம் ஹுசேனிடமிருந்து உடனடி ஆபத்து எதுவும் இருக்கவில்லை. கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கடைபிடித்து சில காலத்துக்கு அதனை நீடித்திருக்கலாம்.
சர் ஜான் சில்காட் எதையும் மறைக்கவில்லை. 2003ஆம் ஆண்டு ஈராக் மீதான அமெரிக்க தலைமையிலான படையெடுப்பில் பிரிட்டனின் பங்கேற்பு குறித்த தம் கடும் தீர்ப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். இராணுவ நடவடிக்கை என்பது கடைசி தீர்வாக கொள்ளப்படவில்லை. சமாதான வழிகள் அனைத்தும் முயற்சிக்கப்படவில்லை. தவறான புலனாய்வின் அடிப்படையில் ஆக்கிரமிப்பு முடிவு எடுக்கப்பட்டது. பேரழிவை உண்டாக்கும் ஆயுதங்களால் உருவாகக்கூடிய ஆபத்து குறித்து நியாயமற்ற நிச்சயத்தன்மையுடன் வலியுறுத்தப்பட்டது. சதாம் அகற்றப்பட்ட பிறகு நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து எந்தவித பெரிய திட்டமிடலும் இருக்கவில்லை. படையெடுப்பதன் பாதிப்புகள் குறித்து மிகவும் குறைத்து மதிப்பிடப்பட்டிருந்தது.
The lesson is that all aspects
எந்தவிதமான தலையீட்டின் அனைத்து கோணங்களும் கவனமாக கணக்கிலெடுக்கப்பட வேண்டும், கூர்மையாக விவாதிக்கப்பட வேண்டும் என்பதே இதன் பாடம். முடிவுகள் எடுக்கப்பட்டால் அவை முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். ஈராக்கில் பிரிட்டன் மேற்கொண்ட தலையீட்டில் இவை எதுவுமே நடக்கவில்லை என்பதுதான் சோகம்.
பல ஆயிரக்கணக்கான ஈராக்கியர்கள் கொல்லப்பட்டனர். 179 பிரிட்டிஷ் இராணுவத்தினர் இறந்தனர். அவர்களின் உறவினர்கள் விடை தேடி நீண்ட நாள் காத்திருந்தனர்.
11.5 ஆண்டுகளாக பாடுபட்ட ஆற்றுப்படுத்தல் கிடைத்திருக்கிறது. என் சகோதரன் கொல்லப்பட்டான் என்று கேள்விப்பட்ட அந்த தருணத்துக்கு சென்று மீண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு பயங்கரவாதி இருக்கிறார். அவர் பெயர் டோனி பிளேர் என்பது உலகுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவர்தான் உலகின் மோசமான பயங்கரவாதி.
ஆனால் கொடூரமான சர்வாதிகாரியை அகற்றியதற்காக தான் வருத்தப்படவில்லை என்று டோனி பிளேர் கூறியிருக்கிறார். தனது ராணுவ நடவடிக்கையை தான் தொடர்ந்தும் சரியென்று நினைப்பதாக இன்று மதியம் அவர் தெரிவித்திருக்கிறார்.
The point about being prime minister is you're the decision maker and your obligation to the country is to take it as you believe it to be.
நாட்டின் நலனுக்கு உகந்தது என்று தான் நம்பிய நடவடிக்கையை மட்டுமே தான் எடுத்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஈராக்கில் 13 ஆண்டுகளுக்கு முன் குண்டுவெடிப்பால் பாதிக்கப்பட்ட இடத்தின் காட்சி. உறுதியளிக்கப்பட்ட அமைதிக்கு அப்பால் பாக்தாத் நகரமே 2 நாட்களுக்கு முன் தற்கொலை குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட 250 பேருக்கும் அதிகமானவர்களுக்காக துக்கம் அனுஷ்டிக்கிறது. ஈராக் மீதான படையெடுப்பை தொடர்ந்து உருவான கிளர்ச்சியிலும் உள்நாட்டு போரிலும் கொல்லப்பட்ட லட்சக்கணக்கான உயிர்களின் எண்ணிக்கையில் இந்த 250 இப்போது இணைந்திருக்கிறது.
ஜெகதீசன் வழங்கிய குறிப்பை கேட்டீர்கள். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து தமிழக கண்ணோட்டம். மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமார் சார்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது குறித்த குறிப்பை தருகிறார் தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சுவாதி என்ற இளம்பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டிருக்கும் ராம்குமாரின் சார்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றி வந்த சுவாதி என்ற பெண் ஜூன் 24 காலை நேரத்தில் சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வெட்டி கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்ற இளைஞரை காவல்துறை சமீபத்தில் கைது செய்தது. காவல்துறை கைது செய்வதற்கு முன்பாக அந்த இளைஞர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் ராம்குமார் சார்பில் நேற்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற வழக்கறிஞர் ஜாமீன் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் சுவாதியை தான் கொலை செய்யவில்லை என்றும் காவல்துறையுடன் வந்த சிலரே தன் கழுத்தை அறுத்ததாகவும் ராம்குமார் கூறியதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. 2 குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டுமென நீதிமன்றம் கூறியதால் அப்பாவியான தன்னை காவல்துறை கைது செய்திருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பின் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ராம்குமாரின் ஒப்புதல் பெறாமல் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டது. ஆனால் குற்றவியல் வழக்குகளில் வக்காலத்து எனப்படும் ஒப்புதலை வாங்க தேவையில்லை என ராம்குமார் சார்பில் மனு தாக்கல் செய்த வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களிடம் கூறினார்.
சிவில் வழக்குகளில் வக்காலத்து தாக்கல் செய்ய வேண்டும், குற்ற வழக்குகளில் மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் தான் தாக்கல் செய்ய வேண்டும். நாங்கள் வந்து ஐ டூ ஹியர் பை என்டர் மை அப்பியரன்ஸ் ஆன் பிஹாப் ஆஃப் த அக்யூஸ் ஆஸ் ஐ ஆம் டூலி இன்ஸ்ட்ரக்டட் டு டூ சோ என்று போட்டால் போதும். ஏன்னா அக்யூஸ்ட் என்பவர் டியூரஸில் இருக்கார், அவர் வந்து காவலில் இருக்கிறார்.
இருதரப்பும் தங்கள் வாதத்தை எழுத்து மூலமாக அளிக்க வேண்டும் என கூறிய நீதிபதி வழக்கை 15 ஒத்திவைத்துள்ளார். இதற்கிடையில் வேறு சில வழக்கறிஞர்களும் இந்த வழக்கில் தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என கோரியுள்ளனர்.
அடுத்து, தெருநாயை 3rd மாடியிலிருந்து தூக்கி வீசிய மருத்துவ மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அது குறித்த தகவல்களுடன் முரளிதரன்.
சென்னை அருகே தெருநாய் ஒன்றை மாடியிலிருந்து தூக்கி வீசிய விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பிறகு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் இருவரையும் இடைநீக்கம் செய்திருப்பதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பாக இளைஞர் ஒருவர் தெருநாய் ஒன்றை உயரமான கட்டிடத்தில் இருந்து தூக்கி போடும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவியது. இதையடுத்து அந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கும் இளைஞரை கண்டுபிடிக்க விலங்குகள் நல ஆர்வலர்கள் முயன்றனர். முடிவில் நாயை கீழே தூக்கி வீசியவரும் அதனை வீடியோ எடுத்தவரும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இறுதியாண்டு படிப்பவர்கள் என தெரிய வந்தது. இதையடுத்து கௌதம் சுதர்சனன், ஆஷிஷ் பால் என அடையாளம் காணப்பட்ட இருவர் மீதும் குன்றத்தூர் காவல் நிலையத்தில் இந்திய குற்றவியல் சட்டத்தின் கீழும் மிருகவதை தடுப்பு சட்டத்தின் கீழும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அந்த இரு மாணவர்களும் இன்று காலையில் பெற்றோருடன் வந்து காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்பு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இதற்கிடையில் அவர்கள் இருவரையும் கல்லூரியிலிருந்து இடைநீக்கம் செய்திருப்பதாக அவர்கள் படித்து வந்த தனியார் மருத்துவக் கல்லூரியின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
தலித் எழுத்தாளர் பெருமாள் முருகனின் மாதுரு பாகன் நூலுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று மறுத்துவிட்டது. இதைத் தொடர்ந்து மீண்டும் எழுத்துப் பணியில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக பெருமாள் முருகன் தெரிவித்துள்ளார். அது குறித்து மீண்டும் முரளிதரன்.
மாதுரு பாகன் நாவல் மூலம் சிக்கல்களை எதிர்கொண்டதால் இனி எழுதப்போவதில்லை என அறிவித்திருந்த எழுத்தாளர் பெருமாள் முருகன் மீண்டும் எழுதப்போவதாக அறிவித்துள்ளார். மாதுரு பாகன் நாவலுக்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருந்த நிலையில் இன்று தனது முகநூல் பக்கத்தின் மூலமாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், தீர்ப்பு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாகவும் உள்ளொடுங்கி புகைந்த மனதிற்கு பெரும் ஆறுதலாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். எழுத்தாளர் உயிர்த்தெழுந்து மீண்டும் எழுதட்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பின் இறுதி வாசகத்தின் ஒளியை பிடித்து எழ முயல்வதாகவும், மகிழ்ச்சி பரவசத்தின் காரணமாக மனது இன்னும் கொஞ்சம் அவகாசம் கேட்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பெருமாள் முருகன் எழுதி 2010 வெளியான மாதுரு பாகன் என்ற நாவல் திருச்செங்கோட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில் திருவிழாவையும் குழந்தையில்லாத பெண்களையும் மையமாக கொண்டு எழுதப்பட்டிருந்தது. இந்த நாவல் இந்து மதத்தையும் குறிப்பிட்ட சமூகத்தினரையும் இழிவுபடுத்துவதாக பல்வேறு அமைப்புகள் 2015 துவக்கத்தில் எதிர்ப்பு தெரிவித்தன. இதையடுத்து நாமக்கல் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் தலைமையில் 2015 ஜனவரி 12 ஒரு சமரச கூட்டம் நடத்தப்பட்டு அதில் பெருமாள் முருகனிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கப்பட்டது. இதனால் பெருமாள் முருகன் என்ற எழுத்தாளர் மரணமடைவதாக தனது முகநூல் பக்கத்தில் பெருமாள் முருகன் அறிவித்தார்.
முரளிதரன் வழங்கிய அந்த செய்தியுடன் தமிழக கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்து இலங்கை செய்திகள். அத்தியாவசியப் பொருட்களின் விலையுயர்வு தொடர்பாக ஆராய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அது குறித்து கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அசாதாரணமான முறையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பது குறித்து ஆராய்வதற்கு விசேட குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இன்று கொழும்பில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கயந்த கருணாதிலக இதனை அறிவித்தார். தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை அடிப்படையற்ற முறையில் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இவ்வாறு அடிப்படையற்ற முறையில் விலை அதிகரிப்பது குறித்து ஆராய்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் அமைச்சர்கள் அடங்கிய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பை தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து தீர்மானங்களை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர் கருணாதிலக்க, அதிக விலைகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளை சட்டத்துக்கு முன் கொண்டுவர நாடு பூராவும் விசேட தேடுதல்களை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அறிவித்தார்.
யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் பல்வேறு அத்துமீறல்கள் தொடர்பாக ஆராய உண்மை கண்டறியும் ஆணைக்குழு ஒன்று நியமிக்க அரசு தீர்மானித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். அது குறித்து மீண்டும் கே எஸ் உதயகுமார்.
இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிகழ்வுகள் சம்பந்தமாக ஆராய்வதற்கு உண்மை கண்டறியும் ஆணைக்குழுவொன்றை நியமிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்தார். ஜெனீவா விஜயத்தின் பின்னர் இன்று கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த போதே அமைச்சர் சமரவீர இதனை அறிவித்தார். உண்மை கண்டறியும் ஆணைக்குழு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஸ்தாபிக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் சமரவீர, மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த ஆணைக்குழு அமைக்கப்படவுள்ளதாக தெரிவித்தார். அரசாங்கம் அழுத்தங்களுக்கு அடிப்பணிந்து இலங்கை ராணுவத்துக்கு தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க முயற்சிப்பதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்தார் அமைச்சர் சமரவீர. இலங்கை ராணுவம் சிறப்பாக பணிகளை மேற்கொள்ளும் ஒரு ராணுவம் என்று சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆனால் நாட்டின் நன்மதிப்புக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் ராணுவத்துக்குள் செயற்பட்ட நபர்கள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்வது அவசியம் என்று தெரிவித்த அமைச்சர் சமரவீர, அதன்போது குற்றவாளிகளாக காணப்படும் நபர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது அவசியம் என்றும் தெரிவித்தார். அதேபோன்று தவறு புரிவதற்கு உத்தரவு பிறப்பித்த நபர்களுக்கும் தண்டனை பெற்றுக் கொடுப்பது அவசியம் என்றும் தெரிவித்தார் அமைச்சர் சமரவீர. மேலும் கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர் மங்கள சமரவீர, இறுதிக்கட்ட போரின் போது ராணுவம் பொறிகுண்டுகளை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்தார். ஆனால் இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்ளும் அவசியத்தை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
உதயகுமார் வழங்கிய அந்த செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியை ஏம் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என இணையதளம் வழியாக கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.